அறிவியலும் கலையும். எட்வர்ட் எம் கல்லௌடர் என்பவர் காது கேளாதவர்களுக்காக பள்ளியையும் கல்லூரியையும் நிறுவினார். கிரஹம்பெல் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தார். ஆனால் இருவர் வழிகளும் வேறு. இருவரும் ஒருவருக்கொருவர் ஆரோக்கியமாக மோதிக்கொண்டார்கள். இருவருக்கும் இடையே கருத்து மோதல் இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்தார்கள். முதன் முதலில் அவருக்கு டாக்டர் பட்டத்தை தன்னுடைய கல்லூரி மூலம் கொடுத்தவர் கல்லௌடர். இங்கிலாந்தில் உள்ள ராயல் கமிஷன் பெல்லையும் கல்லௌடரையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டது. 3 நாள்கள் தொடர்ந்து தன்னுடைய வாக்குமூலத்தை பெல் அளித்தார். தன்னுடைய பேச்சு முழுவதையும் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டார். தன் கருத்தை மட்டும் சொல்வது நியாயத்துக்கு புறம்பானது என்று கருதி கல்லௌடருக்கு எழுதி அவருடைய கருத்துக்களையும் வெளியிட அனுமதி கேட்டார். அவர் அனுமதி கொடுத்ததன் பேரில் அந்த புத்தகத்தில் இருவருடைய கருத்துக்களும் சேர்ந்து வெளியாயின. பெல் வாஷிங்டனில் காது கேளாதோருக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார். ஆனால் அடிக்கடி தொலைபேசி தொடர்பான வழக்குகளுக்கு போக வேண்டியிருந்ததால் அவரால் அந்த பள்ளியை சரியானபடி பராமரிக்க முடியவில்லை. பிறகு காது கேளாதோருக்கு உதவுவதற்காக ஒரு சேவை நிறுவனத்தை தொடங்கினார். காது கேளாதோருக்கு மாலையிலும் இரவிலும் மட்டும் வகுப்புகள் நடத்தப்படுவதைக் கண்டித்து பகலில்தான் வகுப்பு நடத்த வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். அதன் விளைவாக அமெரிக்காவின் பல இடங்களிலும் காது கேளாதோருக்கு பகல் பள்ளிகள் தொடங்கப்பட்டன. சிகாகோவில் ஒரு பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த பள்ளிக்கு அலெக்சாண்டர் கிரஹம்பெல் பள்ளி என்று பெயர் கொடுத்தார்கள். அவர் தொடங்கிய அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் டீச்சிங் டு தி டெஃப் என்ற நிறுவனத்துக்கு $25,000 நன்கொடை கொடுத்தார். சில கவனக்குறைவாக உள்ள குழந்தைகளையும் காது கேளாத குழந்தைகளாக சில பள்ளிகள் ஒதுக்கின. அதே சமயம் காது கேளாத குழந்தைகளை கவனக்குறைவான குழந்தைகள் என்று மருத்துவம் பார்க்கச் சொன்னார்கள். எந்த குழந்தைக்கு எது மாதிரியான பிரச்சனை என்று எப்படி கண்டுபிடிப்பது? பெல் அதற்காக ஆடியோ மீட்டர் என்ற கருவியை கண்டுபிடித்தார். அதன் மூலம் முழுவதும் காது கேட்காதவர்கள் யார், யாருக்கு எந்த அளவுக்கு காது கேட்கும் என்று கண்டுபிடிக்க முடியும். காது கேட்காத குறை ஏன் வருகிறது என்ற ஆராய்ச்சியில் பெல் ஈடுபட்டிருந்தார். காது கேளாதோர் இனம் என்று ஒன்று உருவாகக்கூடாது, அப்படி ஓர் இனம் உருவாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆராய்ச்சியின் நோக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குரிய கௌரவம் பல்கலைக்கழகங்கள் மூலம் கிடைக்க ஆரம்பித்தது. பல பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் கொடுத்தன. நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அவரை உறுப்பினராக சேர்த்து கொண்டது. அதன் பிறகு அவர் பல விஞ்ஞான கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். சார்லஸ் எஸ் பியர்ஸ் என்பவர் பெரிய விஞ்ஞானி, தத்துவவாதி. அவர் கடைசி காலத்தில் வறுமையில் வாடினார். அவருக்கு தெரியாமல் அவருடைய நலனில் அக்கறை கொண்டவர்களுடன் இணைந்து பெல் ஓர் அமைப்பை ஏற்படுத்தினார். அதன் மூலம் பியர்ஸுக்கு வருடத்துக்கு $500 கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தார். ஸ்மித்சோனியன் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்சர்வேட்டரியை தொடங்க அரசின் உதவியை எதிர்பாராமல் பெல் $5,000 கொடுத்தார். பிறகு அரசு உதவியது. இன்று அது மிகப்பெரிய கண்காட்சியாக திகழ்கிறது. 1880 ஜான் மைக்கேல் என்பவர் சயின்ஸ் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகை நடத்தி வந்தார். அந்த பத்திரிகைக்கு தாமஸ் அல்வா எடிசன் பண உதவி செய்து வந்தார். 1881 அந்த பத்திரிகைக்கு பெல் ஒரு விஞ்ஞான கட்டுரை அனுப்பினார். எடிசன் திடீரென்று தன்னுடைய ஆதரவை நிறுத்திக் கொண்டு விட்டதால் சயின்ஸ் பத்திரிகை தடுமாற ஆரம்பித்தது. அதை கேள்விப்பட்ட பெல்லும் ஹப்பர்டும் அந்த பத்திரிகையை ஏற்று நடத்துவது என்று தீர்மானித்தார்கள். மைக்கேலுக்கு $5,000 பணத்தை கொடுத்து பெல் அந்த பத்திரிகையை வாங்கினார். ஸ்கட்டர் என்பவரை ஆசிரியராக கொண்டு பத்திரிகை வெளிவந்தது. பெல் $25,000 முதலீடு செய்து பத்திரிகையை தொடர்ந்து நடத்தினார். முதல் வருடத்திலேயே $19,000 நஷ்டம். பெல் சளைக்காமல் பணத்தை முடக்கினார். பிறகு ஹோர்ஜஸ் என்பவரை ஆசிரியராக நியமித்தார். ஹோர்ஜஸ் தன்னுடைய உரிமையை கேட்டல் என்பவருக்கு மாற்றினார். கேட்டல் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மேக்மில்லன் கம்பெனியின் விளம்பரத்தை வெளியிட்டு அந்த விளம்பர பணத்தில் பத்திரிகையை நடத்தினார். பிறகு AAAS அந்த பத்திரிகையை தன்னுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையாக ஏற்றுக்கொண்டது. இன்றும் விஞ்ஞான பத்திரிகைகளில் மிகவும் சிறந்த பத்திரிகையாக சயின்ஸ் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பெல் HA லார்ஜ் லேம் என்ற பெயரில் பல விஞ்ஞான கட்டுரைகளை எழுதினார். வெகு நாள்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த பெயரில் எழுதத் தொடங்கினார். கார்டினர் ஹப்பர்ட் 1888 நேஷனல் ஜியோகிராஃபி சொசைட்டியை தொடங்கினார். அந்த அமைப்பு நேஷனல் ஜியோகிராஃபி என்ற பத்திரிகையை வெளியிட்டது. ஹப்பர்டின் மரணத்துக்குப் பின் பெல் அந்த நிறுவனத்தின் தலைவரானார். மிகவும் துடிப்புள்ள இளைஞர் கில்பர்ட் கிராஸ்வெனார் என்பவரை அந்த பத்திரிகையின் ஆசிரியராக நியமித்தார். கில்பர்ட் பின்பு பெல்லின் மூத்த மகளை மணந்தார். அவருடைய விருப்பப்படி நடத்தப்பட்ட நேஷனல் ஜியோகிராஃபி பத்திரிகை இன்று புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தொலைக்காட்சி சேனலாகவும் CDகளாகவும் அருமையான இயற்கை தொடர்பான நிகழ்ச்சிகளாகவும் விளங்குகிறது. பெல் மறைந்து செல்லும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிப்பதற்காக ஹைட்ரோஃபாயில் என சொல்லப்படும் நீரை கிழித்துக் கொண்டு செல்லும் வேகப்படகுகளை உருவாக்கினார். 1922 ஆண்டு பெல்லுக்கு ஹைட்ரோஃபாயிலுக்கான காப்புரிமை வழங்கப்பட்டது. ஆனால் அந்த காப்புரிமையால் எந்த ஆதாயமும் கிட்டவில்லை. பிறகு கடல் நீரிலிருந்து குடிநீர் தயாரிக்கும் ஆய்வை தொடங்கினார் பெல். அது ஓரிரு ஆண்டுகள் தொடர்ந்தது. அதுதான் அவர் செய்த கடைசி ஆய்வு. 1910-11 அவரது உலக சுற்றுப்பயணத்தின் போது பெல் இந்தியா வந்தார். அவருக்கு மிக பிரமாதமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. 25 ஜனவரி 1915 கண்டம் விட்டு கண்டம் செல்லும் தொலைபேசி கேபிள் இணைக்கப்பட்டது. அதன் தொடக்க விழாவின் போது பெல்லும் வாட்சனும் மீண்டும் கலந்து கொண்டார்கள். பெல் நியூயார்க்கில் அவருடைய முதல் தொலைபேசி கருவியோடு அமர்ந்திருந்தார். எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பெல் புகழ்பெற்ற அந்த முதல் வாக்கியத்தை பேசினார். மிஸ்டர் வாட்சன், இங்கே வாருங்கள், உங்களை பார்க்க விரும்புகிறேன். நான் வருகிறேன், ஆனால் வருவதற்கு ஒரு வாரம் ஆகும் என்றார் வாட்சன். 30 ஜூலை 1922 அன்று நீரிழிவு நோயால் அவருடைய கல்லீரலும் கணையமும் பாதிக்கப்பட்டிருப்பதாக பெல்லின் மருத்துவர் சொன்னார். அந்த சூழ்நிலையிலும் பெல் ஒரு நாவலை படித்துக் கொண்டிருந்தார். 1 ஆகஸ்ட் 1922 பிற்பகல் பெல் அமரரானார். 4 ஆகஸ்ட் 1922 அன்று மாலை 6:25 அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் அமெரிக்கா முழுதிலும் எல்லா தொலைபேசிகளும் ஒரு நிமிடத்துக்கு நிறுத்தப்பட்டன. அவருடைய கல்லறையில்